بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين عاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل إن الخاسرين الذين خسروا أنفسهم وأهليهم يوم القيامة ألا ذلك هو الخسران المبين صدق الله العلي العظيم கண்ணியத்துக்கும் அன்பின் சகோதரர்களே பெரியவர்களே
நாங்கள் நேற்றைய தினம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கும் இடையில் நடைபெற்ற ஒரு நிகழ்வு, அந்த நிகழ்வை பற்றி நாங்கள் கவிந்தோம். ஜாஹிலியா காலத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியை, ஒரு சம்பவத்தை ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தன்னுடைய அன்பு கணவர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எடுத்து வைக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதனை காது கொடுத்து மௌனமாக கேட்டு ரசிக்கிறார்கள். அதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கருத்தையும் வெளிப்படுத்தினார். அதில் ஆரம்பத்தில் 10 பெண்கள் அவருடைய கணவனை பற்றி அவர்கள் பல வகையான கருத்துக்களை சுருக்கமாக, ரத்தின சுருக்கமாக ரெண்டு வார்த்தைகள் சொல்லி முடித்து விட்டார்கள். 11வது பெண் உம்மு ஸர் என்ற பெண்மணி தன்னுடைய கணவனை பற்றி மட்டுமல்ல, தன்னுடைய கணவனுடைய தாயை பற்றியும், அந்த உறவினூடாக கிடைத்த குழந்தைகளை பற்றியும், அந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்த, அதாவது ஹெல்ப் உதவிக்காக வேண்டி அந்த வீட்டில் இருந்த உதவி பெண்களை பற்றியும் பேச ஆரம்பித்து விட்டார். ஏனென்று சொன்னால், ஒரு இடம் நல்லதாக அமையும் பொழுது அந்த வீட்டுக்கு வந்து சேரக்கூடிய அனைவருமே நல்லவர்களாக மாறிவிடுவார்கள். சூழல் அப்படிப்பட்டதுதான். யாராக இருந்தாலும் நல்ல சூழலில் பிறப்பார்கள் என்றால், வளருமார்கள் என்றால் அவர்களுடைய முடிவு நல்லதாகத்தான் ஆகும். அதனால சூழல் என்பது மனிதனுடைய வாழ்வில் மிகவும் ஆதிக்கம் செலுத்தக்கூடியது. அந்த பெண்மணி தன்னுடைய கணவனை பற்றி இப்படி சொன்னார். அந்த பெண்மணி, ஜவுஜி அபு ஸர், என்னுடைய கணவன் யார் அபு ஸர், அவருடைய அவரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், வமா அபு ஸர், அபு ஸர் என்ற யார் அவர் என்ன அவருக்கு தெரியுமா, அனாசமின் தொழிய உதுனைய வமலின் ஷஹ்மி அவுதி வபஜ்ஜஅனி ஃபபஜ்ஹத் இலைய நஃப்ஸி وجدني في اهل غنيمه بشق فجعلني في اهل صهيل واهي சொல்லிக்கொண்டே போறார். முடியல. இந்த கணவன் யார் எடுத்தோன்னு முதலாவது சொல்ற இந்த கணவன் யார் தெரியுமா, இந்த காது நிறைய எனக்கு தங்கம் வாங்கி தந்தது. ஒரு பெண் அப்படித்தான், தங்கத்தின் மீது கொண்ட ஜாகிரியா காலத்து பெண்களாக இருந்தாலும் சொல்றா, நான் அங்கிட்டு இங்கிட்டதான் முசும்பக்குள்ள இந்த காதில் இருக்கிற காது பூசும்போது அந்த நேரம் எல்லாம் இந்த கணவர் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். நான் வீட்டுக்கு, இந்த வீட்டுக்கு வந்து சேரக்குள்ள ஒரு உடம்பு இல்லாத ஒரு மெலிந்த பெண்ணாகத்தான் வந்தேன். ஆனால் இப்பொழுது நாங்கள் ஒரு, நான் நல்ல கொழுத்த நல்ல உடம்பு போட்ட ஒரு வாட்டசாட்டமான பெண்ணாக நான் இருக்கிறேன். நான் ஒரு இப்படியாக அந்த பெண்மணி தன்னை பற்றியும் தன்னுடைய கணவனுக்கு உறவை பற்றியும் இந்த கணவன் எப்பொழுதுமே என்ன பாராட்டுவார், என்ன பாராட்டுவார், என்ன ஊக்குவிப்பார். நான் அதனால் ஊக்குவிக்கப்பட்டேன், நான் கவரப்பட்டேன். சுபானம்மா, குடும்ப வாழ்க்கையினுடைய ரகசியங்களை பற்றி சொல்லிக்கொண்டே போவார். கணவன் புகழ்வாரு, கணவன் மோட்டிவேட் பண்ணுவாரு, கணவன் பாராட்டுவாரு. நான் ஒரு ஏழை குடும்பத்தை சார்ந்தவர்கள், வருமானம் குறைந்த இடத்தில் வாழ்ந்தவர்கள். ஆனாலும் இப்பொழுது நான் நல்ல ஒரு ஆரோக்கியமான செல்வ செழிப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதற்கு பிறகு மாமியை பற்றி சொல்வார். இப்படியாக எல்லாரை பற்றியுமே அந்த பெண்மணி சொல்லிக்கொண்டே போறார். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்து விட்டு, அமைதியாக மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்து விட்டு பதில் சொல்ல ஆரம்பித்தார்கள். சுபஹானல்லாஹ், ஆச்சரியமான பதில். அதற்கு பிறகு அந்த அபூ ஸர்ஐ பத்தி அந்த ஒப்புசார் சொல்லிக் கொண்டு போனால், கடைசியாக நல்லா இருந்தாரே, சந்தோஷமாக இருந்தார், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்க இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனாலும் கொஞ்ச நாள் போகக்குள்ள அவருடைய கண்ணில் இன்னும் ஒரு பெண் பட்டு விட்டார். இன்னும் ஒரு பெண் அந்த என்னுடைய கணவன் அபூசருடைய கண்ணில் பட்டு விட்டதும் அவரு அந்த பெண்ணை நிக்காக செய்து கொண்டார். என்ன டிவோர்ஸ் பண்ணிட்டார். நான் டிவோர்ஸ் ஆகிட்டேன். அதற்கு பிறகு நான் இன்னும் அத்தர கல்யாணம் முடித்தேன். அவரும் நல்ல ஒரு மாப்பிள்ள தான், அவரும் எனக்கு எந்த குறையும் வைக்கவில்லை. ஆனாலும் முந்தின கணவன் மாதிரி அமையல, முந்தின கணவன்கிட்ட இருந்த அந்த அரவணைப்பு எனக்கு கிடைக்க இல்லை, அது வித்தியாசமான அரவணைப்பு என்று சொல்லி நடந்தவைகள் எல்லாம் அந்த பெண்மணி விலாவாரியாக சொல்லி முடித்திருந்தார். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையுமே நடந்தது போல அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காது கொடுத்து கேட்டுக்கொண்டிருந்தார். ஏண்டா எனக்கு பேசுறது ரொம்ப லேசி, கேட்டுக்கொண்டிருக்கிறார்களுக்குத்தான் தெரியும் அதனுடைய கஷ்டம், அதனுடைய கஷ்டம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களுக்குத்தான் தெரியும். கேட்கிறவர்களையும் உள்ளத்தை கவர்ந்து அவர்களையும் கட்டி வைத்து கேட்க வைப்பதுதான் ஒரு பேச்சாளருக்கு இருக்கக்கூடிய நல்ல கட்டித்தரம். கேட்கக்கூடியவர்களை கட்டி வைத்து பேசணும், இதை விட்டுட்டு போகலாது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அப்படிப்பட்ட பிரயோசனம் உள்ள சபைகளாக இந்த சபைகளை அவர் ஆக்கி வைக்க வேண்டும். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கேட்டுக் கொண்டிருந்தார், அமைதியாக மௌனமாக கேட்டுக் கொண்டிருந்தார். மனைவி பேசணும். அதிலே அந்த ஹதீஸ்ல அபூ ஸர்ருடைய ஹதீஸ்ல அந்த உம்மு ஸர் தன்னுடைய ஹபீப தன்னுடைய கணவனை பத்தி சொல்லக்குள்ள என் கணவன்கிட்ட நான் பேசுவேன், என் கணவன்கிட்ட நான் பேசுவேன், ஒரு நாளும் என் பேச்சு அவர் பல ஒப்பாரு, அது ஒரு நாளும் அதை குறையாக மதிக்க மாட்டார், குறையாக பார்க்க மாட்டார், நான் பேசுறதெல்லாம் கேட்டுக்கொண்டிருப்பார். இன்றைக்கு இருக்கிற சமூக பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனை தான், என் பேச்சை யாரு கேட்பார், என் உள்ளத்தினுடைய கதைகளை யாருக்கு சொல்றது, வாப்பாட்ட போய் சொல்லேடாது அவர் என்ன நிக்காம் செஞ்சு கொடுத்துட்டாரு, இதுக்கு பிறகு வாப்பாட்ட சொல்ல போனா அவருக்கு அது ஹார்ட் அட்டாக்கா மாறும், அவருக்கு அது ஹார்ட் அட்டாக்கா மாறும், சகோதரர்கள்ட்ட சொல்லேடாது அது நீயும் உன்னோட குடும்பமாச்சு நீ பார்த்துக்கோண்டு சொல்லி அவங்க போர்டை பாஸ் பண்ணிடுவாங்க. கணவன்கிட்ட பேசலாது கேட்கறதுக்கு ஆயத்தம் இல்லை. இப்ப என்ன செய்யும், இப்ப என்ன செய்யறது? இப்படிப்பட்ட ஆயிரக்கணக்கான பெண்கள் தங்களுடைய சோக கதைகளை தனக்குள்ளே அடக்கிக் கொண்டு திரைகளுக்கு பின்னால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், திரைகளுக்கு பின்னால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்தையும் கேட்டுக் கொண்டிருந்தாங்க. குல் உதுனு கைர், நல்ல ஒரு காது, நல்ல ஒரு காது. என்னுடைய அப்பா இப்ராஹிம் ஆலி சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எப்பொழுதுமே சொல்லுவார்களாம், மனிதனுக்கு ஒரு வாய் ரெண்டு காது. அர்த்தம் என்னென்றால் 200 வார்த்தைகள் பேசினால் 400 வார்த்தைகள் கேட்க வேண்டும், 200 வார்த்தைகள் பேசுவதாக இருந்தால் 400 வார்த்தைகள் கேட்க வேண்டும். செவிப்புல நன்றாக இருந்தால்தான் வாயினால் பேச நல்லதை பேச பேசிக்கொண்டே இருக்கின்றோம், கேட்கறதுக்கு ஆழ்த்தம் இல்லை என்றால் எதனாலும் எல்லா காலத்திலேயும் ஒரே மொழியத்தான் பேசுவோம், திருப்பி திருப்பி பேசுவோம். எனவே கேளுங்கள் என்பது குர்ஆனுடைய அடிப்படையான சட்டங்கள்ல உண்டு. வலவ் அலிம் அல்லாஹு ஃபீஹிம் கைரன் லஅஸ்மஅஹும், வலவ் அலிம் அல்லாஹு ஃபீஹிம் கைரன் லஅஸ்மஅஹும், ஃபஸ்தமிஅ லிமா யூஹா, فاستمع لما يوحى لا تحرك به لسانك لا تحرك به لسانك ان علينا جمعه وقرانه. سبحان قران بيد تريوا على كتكات அவசர பட வேண்டாம், காது கொடுத்து முதலாவது கேளுங்க. او علق السمع وهو شهيد او علق السمع وهو شهيد அங்க இருந்து கொண்டு கேட்கணும்.
காதால மட்டுமல்ல, நீங்கள் இருக்கும் கேட்கறதுக்கு சில பேருடைய காது இங்கே இருக்குமான அவர்கள் அங்கில்லை. அவரும் அந்த இடத்தில் பிரசன்டாக இருக்கும் பொழுது காது கொடுத்து கேட்கும். மனைவி பேசுறத கேட்கிறாரு, ஆனா அவர் ஆபீஸ் இருக்கிறாரு, அவருடைய பாடி ஆபீஸ்ல, அவருடைய தலை வேலையில, அவருடைய தலை பேங்க்ல, காது கேட்கு இல்ல. சுபஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்தையும் காது கொடுத்து மிக உன்னிப்பாக கேட்டுக்கொண்டதற்கு பிறகு அன்னை ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவுக்கு அழகான ஒரு பதில் சொன்னாங்க. அந்த பத்து பெண்களும் தன்னுடைய கணவன்மாரை பற்றி ஏதோ ஒரு வார்த்தைகள்ல ரெண்டு வார்த்தையில சொல்லி முடித்து விட்டார்கள். அபு ஜர் என்ற பெண்மணி, அபு ஜர் என்பவரை அவருடைய மனைவி உம்மு ஜர் என்ற பெண்மணி இப்பொழுதெல்லாம் அழகாக புகழ்ந்து பேசினார் தானே. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குந்து லகி கஅபி ஜர்இன் லி உம்மி ஜர். அன்னை ஆயிஷாவே, நான் நிச்சயமாக உனக்கும்மா அந்த உம்மு ஜர் என்ற பெண்மணிக்கு அபு ஜர் என்ற அந்த கணவன் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி நான் உனக்கு இருப்பேன் என்று சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிப்பாட்டையில். ஏன்னா பெண்கள் ஒரு விடயத்தை சொன்னா அதை மறுவா ரீகால் பண்ணி யோசிப்பாங்க, ஏன் இப்படி சொன்னாரு, இதனுடைய அர்த்தம் பின்ன என்ன, டிவோர்ஸ் பண்ணிடுவாரோ. சொன்னாங்க தானே, அபு ஜர்க்கு உம்மு ஜர் எப்படி இருந்தோ அதே மாதிரி நான் இருப்பேன் என்று சொன்னாங்க தானே. அந்த ஒப்புகவை செய்ததுல டிவோர்ஸ பத்தியா சொன்னாங்க என்ற சந்தேகம் அங்க வரும். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொன்னாங்க, அவரே அந்த பெண்ணை அவர்கள் டிவோர்ஸ் செய்தார்கள், தந்த கணவன் தந்த மனைவியை டிவோர்ஸ் செய்தார்கள், ஆனால் நான் அப்படி ஒரு போதும் செய்ய மாட்டேன் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விடயத்தை முடித்தார். படிக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் என்ன தெரியுமா? இதுல டைம், வீட்டுக்கு டைம் கொடுத்தார்கள், மனைவியினுடைய பேச்சை காது கொடுத்து கேட்டார்கள். சோகக் கதைகளும் இருக்கலாம், சந்தோஷமான கதைகளும் இருக்கலாம், இதே கட்டாயம் நடைபெற வேண்டிய ஒரு நிகழ்வு, நடைபெற வேண்டிய ஒரு நிகழ்ச்சி. இது நடந்தால்தான் வீடுகள் செழிப்பாகும், இது நடந்தால்தான் வீடுகள் சுருக்கமாக மாறும், இது நடந்தால்தான் அந்த வீட்டுக்குள்ள கவலைகள் இருக்க மாட்டார், பயம் இருக்க மாட்டார். எந்த வீட்டுக்குள்ள பயமும் எந்த வீட்டுக்குள்ள கவலையும் இல்லையோ அந்த வீடு சுருக்கம், அந்த வீடு சுருக்கம். சுருக்கம் என்றால் என்ன? கவலை இல்லாத இடம், பயம் இல்லாத இடம். சுவர்க்கத்துக்குள்ள போகக்குள்ளேயே சொல்லப்படும், உங்களுக்கு மௌத்து வரமாட்டாது, இங்க கொரோனா வராது, இங்க ஒன்றும் இல்லை, மௌத்து வராது, இங்க நீங்க வயோதிகராக மாட்டீங்க, அதெல்லாம் நீங்க சலூனுக்கு போக வேண்டிய தேவையில்லை, நீங்க எப்பயும் இருப்பீங்க வாலிபர்களாகத்தான், டை அடிக்க தேவையில்லை, நீங்க வேற மேக்கப் ஒன்று பண்ண தேவை, நீங்க எப்பயும் வாலிபர்கள், மிக அழகாகத்தான் நேச்சுரல் இயற்கையான அழகில் எப்பயும் இருப்பீங்க, நீங்க எதை சாப்பிட்டாலும் உங்களுக்கு அஜீர்ணம் வராது, நீங்க எதை சாப்பிட்டாலும் அஜீர்ணம் வராது, நீங்க எதை சாப்பிட்டாலும் வெளிவாசலுக்கு போக வேண்டிய தேவை உங்களுக்கு இல்லை. எத்தனையோ பேர் இருப்பாங்க நல்ல ஒரு சாப்பாட்டுக்கு பைத்திருப்பாங்க, நல்ல ஒரு இடத்துக்கு பைத்திருப்பாங்க, பயம் இதை சாப்பிட்டு என்ன சரி நடந்தா உடுத்திருக்கிற கோட்டை எப்படி கலட்டுறது, சூட் எப்படி மாத்துறது, டிரெஸ் பண்ணி கொண்டு பைத்திருப்பாங்க, அபாயம் அதுக்குள்ள எப்படி சுபகாரம், கவலைகளும் இல்லை பயமும் இல்லை, கவலையும் பயமும் இல்லாத வாழ்க்கை சுவர்க்கத்து வாழ்க்கை. எங்களோட வீட்டுக்குள்ள பயம் இல்லை, கணவனுக்கு பிரச்சனையும் இல்லை, பயம் இல்லை, மனைவிக்கு பயம் இல்லை, வாழ்க்கையில் ரெண்டு பேரும் சந்தோஷம், என்னை இவர் விட்டுட்டு போகவும் மாட்டாரு, எனக்கு இவர் துரோகம் செய்யவும் மாட்டாரு, ரெண்டு பேருக்கு ஒத்தருக்கொத்தர் நம்பி சுபஹானல்லாஹ் வாழ்றாங்க, பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு தகப்பன் நல்ல ஒரு தாய் கிடைத்திருக்கிறாங்க, சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ். வீட்டை சுவர்க்கமாக மாற்றிக் கொள்ளுங்கள், வீட்டை சுவர்க்கமாக மாற்றிக் கொள்ளுங்கள். அந்த வீட்டுக்குள்ள நல்லது பிறக்கும், அந்த வீட்டுக்குள்ள நல்லது முளைக்கும், அந்த வீட்டுக்குள்ளிருந்து நல்லதை மக்கள் அறுவடை செய்வார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் துணை புரிய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவைகள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்து விட்டு தன்னுடைய மனைவிக்கு இப்படி சொன்னார்கள்,
அவர்கள் நிக்காக செய்தார்கள். இரண்டாவது நிக்காக செய்து கொண்டு உன்னை தலாக்கு, அந்த பெண்ணை தலாக்கு சொல்லிவிட்டார்கள், நான் அப்படி செய்ய மாட்டேன் என்ற கருத்தை மிகவும் அழகாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உம்மு ஸுரஅக்கு சொல்லி வைத்து விட்டார்கள். இதே போலத்தான் இன்னொரு மிக முக்கியமான பகுதித்தான் குடும்ப வாழ்க்கையில சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்த ஒரு மிக அழகான பண்பு தான். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிமார்களுக்கு ஒவ்வொரு நாளும் எல்லா நாட்களிலும் விதிவிலக்கில்லாமல் நேரம் கொடுப்பார்கள். காலையிலும் போவார்கள், மாலையிலும் போவார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்க பாப்போம், கொஞ்சம் யோசித்து பாருங்க. 11 பேரையும் ஒவ்வொரு நாளும் ஜியாரத்து செய்யணும். 9 பேர் இருந்தாங்க ஒரே காலத்தில், 9 பேர். 9 பேருடைய வீட்டுக்கு காலையில மாலையில போய் வருவதென்றால் 18 வீட்டுக்கு போகணும், 18 வீடுகளுக்கு போகணும். இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, வல்லதி கான யக்உ ஃபி அவ்வல் அன்னஹார், காலை நேரத்தில் போய் சுக செய்தி விசாரிப்பாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் சொல்லுவாங்க, துஆ செய்வாங்க, அன்றைய நாளை பத்தி கேட்டுக்கொண்டு வந்துடுவாங்க. வல்லதி ஃபி அஹ்ரிஹி, மாலை நேரத்தில் அசருடைய தொழுகைக்கு பிறகு போற இடத்துல போய் அங்கு உட்காருவாங்க, மஹமுல் ஜுலூஸ் அந்த வீட்டு உட்காருவாங்க, பேசிக் கொண்டிருப்பாங்க, கதைத்துக் கொண்டிருப்பாங்க, ஆறுதல் வார்த்தைகள் சொல்லப்படும். சுபஹானல்லாஹ், இப்படிப்பட்ட ஒரு குடும்ப வாழ்க்கையைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து விட்டு போயிருக்கிறார்கள் என்பது மிக அழகாக எங்களுக்கு தென்படுகிறது. இமாம் அபூதாவுடைய ரிவாயத், இமாம் அபூதாவுது ரஹ்மத்துல்லாஹி ரிவாயத் செஞ்சிருக்கிறாங்க. அன்னை ஆயிஷா ஸித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய ரிவாயத், கல்ல யௌம் இல்லா வஹுவ யதூஃபு அலைனா ஜமீஅன், மிக குறைந்த நாட்கள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய அனைவருடைய வீட்டுக்கு வராத நாள். கல்ல யௌம் இல்லா வஹுவ யதூஃபு அலைனா ஃபயஜ்னு மின் குல்லி இம்ராத்தின், எல்லா பெண்களத்தினையும் போவாங்க, எல்லா மனைமார்களத்தினையும் போவாங்க, பேசுவாங்க, நேரம் கொடுப்பாங்க, கதைப்பாங்க. இதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்த ஒரு மிக முக்கியமான பண்புதான் குடும்பத்துக்கு நேரம் கொடுத்தார்கள். எவ்வளவு பெரிய பிஸியாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு நிலம் அப்படி அல்ல. அல்லாஹ் என்னையும் உங்களையும் மன்னிக்க வேண்டும். தாவா களத்தில் உள்ளவர்களாக இருக்கலாம், சமூக பணிகள் உள்ளவர்களாக இருக்கலாம், வர்த்தக வணிக நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறவர்களாக இருக்கலாம், அல்லது அரச உத்தியோகத்தில் உள்ளவர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் வீட்டுக்கு வரும் பொழுதும் அங்கிருக்கிற ஒரு வேலையில் ஒரு பகுதியை வீட்டுக்கு எடுத்துக்கொண்டு வந்துதான் அந்த வீட்டில் வேலை செய்வாங்க. ஸ்கூல்ல டீச் பண்ற பிரின்சிபலாக இருக்கேனும், சேராக இருக்கேனும், மதரசாவதி கொடுக்கிற ஆசானாக இருக்கேனும், அதே ஒரு வங்கியில வேலை செய்யற உத்தியோகத்தராக இருக்கேனும், அங்கிருக்கிற ஒரு வேலை எடுத்துக்கொண்டுதான் வருவார் வீட்டுக்கு. வீட்டில் வந்து அதை கணக்கை செய்யணும், அந்த வேலையை முடிச்சோம். அப்படிப்பட்ட ஒரு வீடாகத்தான், அப்படிப்பட்ட ஒரு சூழலாகத்தான் வீட்டுடைய சூழல் மாறிவிட்டது. வீட்டுக்குள்ள குழந்தைகளுக்கு நேரம் கொடுக்கணும், குழந்தைகளுடைய உரையாடணும், அறவா சுபகான் இதுக்குரிய நேரம் எங்களுக்கு இல்லாமல் போய்விட்டது என்பதை நினைத்து பார்க்கும் பொழுது மிக வருத்தமாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்ய வேண்டும், துணை புரிய வேண்டும், தௌஃபிக் செய்ய வேண்டும். அதே போலத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த மிக அழகான பண்பு, யார் யாரிடத்தில் என்னென்ன நட்பண்புகள் இருக்கிறதோ அந்த நட்பண்புகளை பாராட்டுவார்கள். இந்த கதைகள் தெரியல, எங்கேயாவது போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டு அந்த சாப்பாடு ருசியாக இருந்தா அதுக்கு மாஷா அல்லாஹ் உங்களுக்கு நல்ல ஒரு குக் ஒன்று கிடைச்சிருக்குது, இது இந்தியாவில் சாப்பிட்ட டேஸ்ட் மாஷா அல்லாஹ், அதுக்கு எத்தனையோ வகையான வேர்ட் அந்த எஸ்எம்எஸ் படிக்கிறதுக்கு டிக்ஷனரி ஒன்று வேற எடுக்கணும். சில வீடுகளில் அப்படியே அதை சர்வ் பண்ணி வச்சிருக்கு, எங்கேயாவது சாப்பிட்டுட்டு வந்துட்டு அந்த எஸ்எம்எஸ் அப்படியே கட்டன் பேஸ்ட் பண்ணி அனுப்பியாச்சு. எப்படியோ அப்ரிஷியேட் பண்ணணும், பாராட்டணும், ஜஸாகல்லாஹ் சொல்லணும், சுக்ரன் என்று சொல்லணும். இது மனித இயல்பு, இது மனித இயல்பு. மற்றவர்களுடைய மனைவி, மற்ற வீட்டுக்காரர்கள், உங்களுக்கு விருந்து தந்தவர்கள், உங்களுடைய ஜசாக்குமுல்லாவையும் உங்களுடைய அப்ரிசியேஷனையும் உங்களுடைய பாராட்டையும் எதிர்பார்த்து நிற்பது போல உங்களோட மனைவியும் எதிர்பார்த்து நிற்பாள். அவக்கும் அது தேவை, அவவும் மனிதன். மனைவி எதிர்பார்த்து நிற்பது போன்று கணவனும் எதிர்பார்த்து நிற்கிறார். கணவனுக்கும் ஜசாக்குமுல்லாஹு கைர், உங்களை சிரமப்படுத்தி போட்டேன். ஒத்தருக்கொத்தர், கணவன் மனைவிக்கு மட்டுமல்ல, மனைவி கணவனுக்கு மட்டுமல்ல, ரெண்டு பேரும் ஒத்தருக்கொத்தர். கணவனிடத்திலையும் மனைவியிடத்திலையும் ஒருவரை ஒருவர் பாராட்டிக் கொள்ளக்கூடிய பண்பு பழக்கம் இருக்கும் என்றிருந்தால் படித்த குரானையும் ஹதீஸையும் ஷாஹிதாக வைத்துச் சொல்லுகிறேன், அந்த பழக்கம் உங்களுடைய குடும்பத்துக்கு தானாக வந்து சேர்ந்துவிடும், தானாக வந்து சேர்ந்துவிடும். பாராட்டுதல் என்பது வாயல்ல, உள்ளத்தால பாராட்டணும், மனதால பாராட்டணும். மனைவி சாப்பாடு சமைத்து வைத்திருக்கிறான், சுபஹானல்லாஹ். எத்தனையோ சோசியல் மீடியாவில் சும்மா காமெடி வீடியோ வந்திருக்கு, எத்தனையோ வீடியோக்கள் யதார்த்தத்தை காமெடியாக நடிச்சு காட்டுறாங்க. சாப்பிட்டு கொண்டிருக்கிறாரே, என்ன சாப்பிடுறார் என்று அவருக்கே தெரியாது, என்ன சாப்பிடுறார் என்பது தெரியாது. இன்னைக்கு கையில் இருக்கக்கூடிய கையடக்க தொலைபேசி ஸ்மார்ட் போன் எந்த அளவுக்கு ஸ்மார்ட் ஆவிச்சின்னு சொன்னால், எந்த அளவுக்கு ஸ்மார்ட் ஆவிச்சின்னு சொன்னால், எங்களை விடவும் டெலிபோன் ஸ்மார்ட். எனக்கு இந்த மனைவியை விட இதில் மனைவி சொல்ற பேச்சை விடவும் இது பேசுற பேச்சு எனக்கு முக்கியமானது. சுபஹானல்லாஹ். இன்னைக்கு இது இல்லாம எனக்கு வாழேலாம் என்ற இடத்துக்கு கையில் இருக்கு ஸ்மார்ட் போன் வந்துட்டது. ஒரு காலம் இருந்துச்சு, நாங்கள் நிகழ்ச்சிகள்ல பயான் செய்யக்குள்ள சொல்லுவாங்க, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு யுத்தகலத்தில் போய் ஒரு யுத்தத்தில் ஈடுபட்டாங்க. ஒரு அம்பு வந்து அவர்களுடைய காலில் குத்தி விட்டது. அந்த அம்பை எடுக்கோணம் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, யாருக்கால் யாராலையும் எடுத்துக்கொள்ள முடிய இல்லை. அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் சொன்னார்கள், நான் தொழுகைக்காக உன்னை தக்பீர் கட்டி விடுகின்றேன், தொழுது கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் எடுத்துடுங்கோ என்று சொல்லி சொன்னார்கள். அப்ப தொழுகைக்காக உன்னை தக்பீர் கட்டி தொழ ஆரம்பித்து விட்டார்கள், அம்பையும் எடுத்து விட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியாது. இந்த ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம், இப்படி நடந்துச்சு. ஆனா அது அப்படி சொன்னதுமே தலைக்கப்படலை. இப்படி ஏழுமா, தொழுது கொண்டிருக்கும் பொழுது காலில் குத்திப்பட்ட அம்பை இழுத்தெடுத்தாங்க, அவர்களுக்கு அது தெரிய இல்லை. தொழுது முடிந்ததுக்கு பிறகு என்ன எடுத்துட்டீங்களான்னு கேட்டாங்க, எடுக்கலையான்னு கேட்டாங்க, நாங்கள் எடுத்துட்டோமே. அப்படித்தான் தொழுகை இருந்துச்சின்னு சொல்லி ஒரு சம்பவத்தை நாங்கள் சொல்லுவோம். சமீபத்தில் இந்த கொரோனாவுக்களுக்கெல்லாம் முன்னால் ஒரு நிக்காஹுடைய பயான் செய்தேன். அந்த நிக்காஹுடைய பயானில் ஒரு வைத்திய நிபுணர், ஒரு அறுவை சிகிச்சையாளர், டாக்டர் ஒருத்தர் இருந்தார். அந்த அதில் நான் குடும்ப வாழ்வுக்கு இந்த ஸ்மார்ட் போன் என்பது எவ்வளவு அச்சுறுத்தல், எத்தனை பேருடைய வாழ்க்கையை இது பிரித்திருக்கிறது, ஒரு மிஸ்கால் நாலு புள்ளைய அனாதைகளாக்கிட்டு ஒரு கணவனை ரோட்டில் விட்டுட்டு போன வரலாறு எத்தனை இருக்குது. அது இன்டென்ஷனலி வந்த கோல் அல்ல, ஒரு மிஸ் கோல், அடிச்ச வேண்டிய நம்பர் ஒன்று மிஸ்ஸா பட்டுச்சு, அது எங்கேயோ போயிட்டுது. அல்லாஹ்விடத்தில் ஆஃபியத்தை கேளுங்கோ, முசீபத் இப்படியும் வந்து சேரும், அட்ரஸ் இல்லாம வர முசீபத், இது அட்ரஸ் இல்லாம வந்த முசீபத், எனக்கு வர இல்லை, எங்கேயோ போற டெலிபோன் கோல் டேட் வீட்டுக்குள்ள வந்துட்டு. நான் பல சம்பவங்கள் சொல்லுவேன், பல நிகழ்வுகள் சொல்லுவேன், கையடக்க தொலைபேசி சுபஹானல்லாஹ். அப்ப இதை பத்தி எல்லாம் சொல்லிவிட்டு சைபர் அடிக்ஷன், இதுக்கு ஒத்தர் அடிமையாக மாறுறது, இதை பற்றி கொஞ்ச நேரம் கதைத்ததுக்கு பிறகு, நிகழ்ச்சி எல்லாம் முடிந்ததுக்கு பிறகு அந்த வைத்தியர், அந்த டாக்டர், அந்த அறுவை சிகிச்சை செய்த டாக்டர் என்னிடத்தில் வந்து சொன்னார், மூன்று நாட்களுக்கு முன்னால் தெஹிவல கலுபோவில ஹாஸ்பிட்டல்ல 13 வயது நிரம்பிய ஒரு குழந்தையினுடைய ஒரு அறுவை சிகிச்சை செய்தேன். நான் படித்த பாடத்தின் பிரகாரம், எங்களுடைய தியரியின் பிரகாரம் அதை நாங்கள் செய்தத்துக்கு நாங்கள் காலை முதலாவது திமித்த வைக்கணும், இன்ஜெக்ஷன் அடித்து அந்த காலை ஸ்ப்ரே பண்ணி இந்த காலை நாங்கள் முதலாவது உணர்வு இல்லாமக்கோம், இல்லாமல் ஆக்கிவிட்டுத்தான் நாங்கள் அந்த சர்ஜரி செய்யணும். ஆனால் தியரிக்கு முரணாக அந்த புள்ளையிட கையில் ஒரு மொபைல் போனையும் ஒரு கார்ட்டூனையும் போட்டு கொடுத்துட்டு சர்ஜரியை செய்து முடித்தேன் என்று சொன்னார். சுபஹானல்லாஹ், மிக அன்பாக சொல்லுகின்றேன், அண்டைக்கு வீட்டில் இருந்த டெலிபோன் தொலைபேசி வெளிநாட்டிலேயும் தூரத்திலேயும் இருக்கக்கூடியவர்களை இணைப்பதற்காக வேண்டி வீட்டுக்கு வந்த டெலிபோன் இன்றைக்கு எப்படிப்பட்ட டெலிபோனாக மாறிவிட்டதென்றால், மொபைல் போனாக மாறிவிட்டதென்றால், ஸ்மார்ட் போனாக மாறிவிட்டதென்றால், பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாம் பிரித்து விட்டது. கணவனும் மனைவியும் ஒரே கட்டில தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள், ரெண்டு பேரும் வேறொரு உலகத்துக்கு மெசேஜ் பண்ணிக் கொண்டிருக்கிறார்கள். அது ஹராமானதல்ல, ஹலாலானதாகவும் இருக்கலாம். அவ அவடும்மாவோட, இவர் இவர் பாப்பாவோட இருக்கிறது ரெண்டு பேரும் ஒரே இடத்தில், அவர்களுக்கு அப்படியே தூக்கம் போயிட்டது, அதிலேயே தூக்கம் போயிட்டது. எனவே வாழ்க்கையில் அப்ரிசியேட் பண்ற பழக்கம், ஒத்தரொத்தர் பாராட்டுற பழக்கம், இது வரோணம். சல்லல்லாஹு செல்லம் பாராட்டுவார்கள், எந்த அளவுக்கு பாராட்டுவாங்க, மௌத்தாகி போன பெண்களையும் பாராட்டினார்கள். கதீஜா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா வஃபாத்தாகி விட்டார்கள், மௌத்து, அதற்கு பிறகு 13 வருட காலம் வாழ்ந்தார்கள். அந்த 13 வருட காலமும் ஹதரத் ஆயிஷா ஹதரத் ஹதீஜத் குபரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவை ஞாபகம் ஊட்டிக்கொண்டே இருப்பார்கள். சொல்றாங்க, ஆயிஷா சித்தீகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா, நான் யாரும் மீதும் பொறாமப்பட்டதில்லை, ரோஷப்பட்டதில்லை, அந்த ஹதீஜா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவை மீது பொறாமப்பட்டது போல நான் அந்த அளவுக்கு பொறாமப்பட்டேன். அவர் நிக்காக முடித்து கல்யாணம் முடித்து வாழ்ந்து மௌத்தானதுக்கு பிறகுதான் நான் நிக்காக செஞ்சு கொண்டது, எனக்கு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய கணவனாக மாறியது. ஆனாலும் நான் அவர்கள் மீது பொறாமப்பட்டேன், அவர்கள் மீது ரோஷப்பட்டேன். இப்படியும் ஒரு முஹப்பத்தா, இப்படியும் ஒரு முஹப்பத்தா. வகான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுக்ஸிரு திக்ரஹ வ ரப்பமா தபஹ ஷாத ثم يقطعها ثم يبعثها في صديق خديجه رضي الله تعالى عنها. சொல்றாங்க, அன்னை ஆயிஷா சித்திகா رضی الله عنها, வீட்டில் ஆடு அறுக்கப்பட்டு விட்டால் கொஞ்சம் பகுதியை, அது ஒரு பகுதியை ஹதீஜா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய குடும்பத்துக்கு, நண்பர்களுக்கு அனுப்பி வைப்பார்கள், நண்பிகளுக்கு அனுப்பி வைப்பாங்க. இது எங்க வீட்டுடைய ஹதீஜா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய ஞாபகத்தில். சுபஹானல்லாஹ், வாழ்க்கையில அப்ரிசியேட் பண்றது, அப்ரிசியேட் பண்றது. இதை நாங்க வாழ்க்கையில் எப்பயும் படிச்சுக்கொள்வோம், எங்களுக்கு அந்த பழக்கம் இல்லாமல் போய்விடும். வீட்டுக்குள்ள இருந்துதான் இந்த பழக்கத்தை ஆரம்பிக்கும், வீட்டுக்குள்ள இருந்துதான் இந்த பழக்கத்தை ஆரம்பிக்கும். கணவன் மனைவி, மனைவி கணவன் என்று வந்தால் அது குழந்தைகளிடத்தில் வரும், பிள்ளைகள் சில வரும், பிள்ளைகளிட்ட வந்தால் பாடசாலைக்கு அது போகும், பிள்ளைகள் ஆசிரியர்களை ஆசிரியைகளை அப்ரிசியேட் பண்ணுவாங்க, அங்கிருந்து சமூகத்துக்கு வரும். இன்னைக்கு அப்படி அல்ல, பள்ளியில் ஹசரத் ஜும்மாவுதீனாரு வளமைய ஓதுனவர், 99 ஜும்மா கேட்டிப்போம், எல்லாமே நல்ல கருத்துக்கள், நல்லதைத்தான் பேசினாரு, பேசிக்கொண்டே இருக்கிறார் நல்லத. ஆனா ஒரே ஒரு ஜும்மாவில் அவர் மனிதன் வாய் தவறி விட்டது, கொஞ்சம் வித்தியாசமாக கதைத்து விட்டார், எப்படி இருக்கும், எப்படி இருக்கும். 99 ஹுத்பாவை கேட்டு விட்டு ஒரு நாள் கூட ஜஸாக்கும் அல்லாஹு ஹைர், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்து செய்யட்டும் என்று கூட சொல்லாதவர்கள் கூட எப்படி இருக்கு சமூகம்? மிக அன்பாக சொல்கிறேன், மோசமான ஆட்டிடியூட், மோசமான பழக்க வழக்கம். 99 ஹுத்பாவையும் பாராட்டி இருந்தால் அந்த நூறாவது ஹுத்பாவில் ஏற்பட்ட குறையை சுட்டிக்காட்டுவது, முறையாக சுட்டிக்காட்டுவது மிக பொருத்தம், மிக பொருத்தம். அந்த அதிகாரம் உங்களுக்கு இருக்கிறது, நீங்கள் பாராட்டி இருக்கிறீர்கள். எனவே நல்ல பழக்க வழக்கமாக இது அமையோனும் சல்லல்லாஹு அலைஹியுடைய குடும்பத்திலிருந்து ஒரு அன்பான ஒரு அழகான பழக்க வழக்கம் தான் பாராட்டு. அன்னை ஆயிஷாவை பாராட்டினாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்னை ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவை பாராட்டினாங்க, ஏனைய மனைவி மகளை பாராட்டினார்கள், சஃபியா பின்த் ஹுயய் ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவை பாராட்டினார்கள், ஜைனப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவை பாராட்டினார்கள். சுப்ஹானல்லாஹ், ஒவ்வொருவருடைய நற்குணங்களையும் வைத்து, அவரவர்களிடம் இருந்த நல்ல பண்புகளை வைத்து சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாராட்டினார்கள். ஒரு கட்டத்தில் கேட்கிறாங்க சல்லல்லாஹு இடத்தில், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய மனைவிமார்களில் உங்களுக்கு பிறகு முதலாவது உங்களை வந்து சந்திக்கக்கூடியவர் யார் என்று சொன்னார். சுப்ஹானல்லாஹ், உங்களோட மௌத்துக்கு பிறகு உங்களோட மனைவிமார்கள் முதலாவது மௌத்தாகிறது யார் என்று கேட்டாங்க சல்லல்லாஹு, என்ன சொல்லிப்பாங்க, யாருடைய கை நீளமாக இருக்கிறதோ அந்த பெண் தான் எனக்கு பிறகு என்னை முதலாவது சந்திக்கக்கூடியவளாக இருப்பாள் என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் சுப்ஹானல்லாஹ் எல்லாரும் கை அளந்து பார்த்தாங்க. இல்ல அந்த அந்த கருத்துல சொல்ல இல்ல சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாருடைய கை அதிகமாக கொடை கொடுக்கக்கூடிய கையாக இருக்கிறதோ அந்த பெண் என்னை முதலாவது சந்திப்பாள் என்ற கருத்தை சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு பெண்களுடைய குணங்களை, மனைவியினுடைய பண்பை, மனைவியினுடைய அட்டிடியூட்டை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கி வைத்திருந்தார்கள், அறிந்து வைத்திருந்தார்கள். அதனால தான் அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, குடும்ப வாழ்க்கையில வரவேண்டிய ஒரு மிக முக்கியமான பண்பு தான் இந்த பண்பு. அடுத்த சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பயுமே இதெல்லாம் எங்களிடத்தில் இல்லை, தாய்மார்களும் புரிந்து கொள்ள வேண்டும், தாய்மார்களும் புரிந்து கொள்ள வேண்டும். கணவனுக்கு மனைவி என்ன செய்யணும், மனைவிக்கு கணவன் என்ன செய்யணும், என்ற மனைவி அழகாக இருக்கணும், என்ற மனைவி நல்லா ட்ரெஸ் பண்ணணும், என்ற மனைவி எப்பயும் அவர்கிட்டிருந்து எந்த ஒரு துருவாடையும் வரக்கூடாது, அவர் தலைப்பிடித்தான் முடி வாரிக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை, இது அல்லாஹ் அப்படித்தான் வச்சு படைச்சிருக்கிறான், இதுல ஒளிச்சிரத்து கொண்டும் இல்லை. ஏண்ட மனைவி இப்படி இருக்கோணும் என்பது அது உங்களுடைய உள்ளத்தில் இருக்கும். மனிதனாக படைக்கப்பட்ட ஒவ்வொருவரிடத்திலும் அல்லாஹ் வைத்திருக்கிறான், இது இது இல்லை என்று யாராலே வாதிடலாது. நீங்க எப்பேன் இப்படித்தான் இருக்கணும் என்று வெளியே காட்டப்படாது, இல்லை, நீங்க வெளியே காட்டாம போட்டிக் கொண்டுதான் இருக்கணும் என்றிருந்தால் அவர்கள் குறைஞ்சபட்சம் போய் ஸ்கிரீன்ல சரி பார்ப்பார்கள். சில சந்தர்ப்பங்களில் கணவன் அப்படி பார்ப்பதற்கு மனைவிதான் காரணமாகவும் இருப்பார். இது ஹதீஸ். வலஹுன்ன மிஸ்ருல்லதி அலைஹின்ன, அவர்களின் மீது எப்படி கடமைகள் இருக்கிறதோ அதே மாதிரி அவர்களுக்கு உரிமைகளும் இருக்கிறது. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா இந்த ஆயத்தை ஓதி வீட்டுக்கு போகவிருக்கு முன்னால் தன்னை அலங்கரித்துக் கொள்வார்கள், அழகுபடுத்திக் கொள்வார்கள். வீட்டுக்கு வெளியே போகும் பொழுது எப்படி அழகுபடுத்திக் கொண்டு தலையை நல்லக வாரி பேப்பியம் அடித்துக் கொண்டு நாங்கள் எப்படி வீட்டுக்கு வெளியே போறோமோ அதே போல வீட்டுக்குள்ள வரும் பொழுதும் அப்படித்தான் வர வேண்டும். இதுதான் எங்கிட மார்க்கம். ரோட்டுக்கு அழகு காட்டுறதல்ல, வீட்டுக்கு அழகு காட்ட வேண்டும். எங்கட பெண்களும் அப்படித்தான், எங்கேயாலும் போறண்டா, கல்யாணத்துக்கு போறதுக்கு யாருடையோ கல்யாணம், எங்கேயோ உள்ளொரு கல்யாணம், அது சொந்தமும் இல்லை. கொழும்புக்கு எங்கிருந்தோ வந்தோம், பக்கத்து வீடு ஆகிட்டாங்க, பக்கத்து வீடு, அவங்க உங்களுக்கு அன்புகளை சொல்ல இல்லை, பக்கத்து வீட்டுக்காரன் வந்துட்டு போகட்டுமே தான் சொல்லிப்பாங்க. அதுக்கு உடுக்கிற மாதிரி, அதுக்கு ட்ரெஸ் பண்ற மாதிரி, அவங்க யாரு, கருப்பா வெள்ளையா, குடும்பம் என்ன, ஒன்றும் தெரியாது, இல்ல கல்யாணம். ஒரு கல்யாணத்துக்கு ட்ரெஸ் பண்றதுல எவ்வளவு அக்கறை காட்டுகின்றோமோ அதை விட அக்கறை காட்டுங்கோ கணவனுக்கு முன்னால் அழகாக உடுக்கிறதுக்கு. அந்த பாக்கியம் யாருக்கு கிடைத்திருக்கிறதோ அவர்கள் உலகத்திலேயே சுவர்க்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீ அன்பாக சொல்லுங்க, எங்கட கலாச்சாரம் என்னதுமா, காலையில் 8 மணிக்கு கணவன் பேய்த்திடுவார், அதுக்கு பிறகு பிள்ளையெல்லாம் ஸ்கூலுக்கு பேய்த்திடும், இப்ப ஸ்கூலும் இல்லை, அதுக்கு பிறகு வீட்டெல்லாம் கூட்டி தொடச்சி எல்லாம் முடிச்சு பகலைக்கு சாப்பாடும் செஞ்சுட்டு 2 மணிக்குத்தான் ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிருது. காலையில் இல்லை, 2 மணிந்தா டே முடிச்சு, டே முடிச்சு கணவன் வீட்டுக்கு வாரது அல்ஹம்துலில்லாஹ். 8 மணிக்கு போறது, அவரே ஆபீஸே முடிச்சிட்டு சோசியல் ஒர்க்கை முடிச்சிட்டு தாவாவை முடிச்சிட்டு எல்லாம் முடிச்சிட்டு அவர் ராவ் 10 மணிக்கு தான் வருவார். இப்ப 10 மணிக்கு வரக்குள்ள நைட்ல தூங்குறதுக்கான ஏற்பாடோடு இருப்பாங்க. இவர் யாரை பார்ப்பாரு? மிக அன்பாக சொல்லுகின்றேன், கணவன் காரியாலயத்துக்கு ஆபீஸுக்கு போறதுக்கு ஆயத்தமாகுவது போன்று அவர்களை வழியனுப்பி வைப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாகுங்கள். இது குர்ஆன், இது இது மார்க்கம், இது இது மார்க்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை விட்டு வெளியே போவதற்கு முன்னால் தன்னுடைய மனைவிமார்களுக்கு முத்தம் கொடுத்து விட்டு போவார்கள். கப்பல பஅத நிஸாஇஹி சும்ம கரஜ இல ஸலாஹ், வீட்டை விட்டு வெளியே போறோம்னா பள்ளிக்கு போவதாக இருந்தாலும் சரி, பள்ளிக்கு போகல, நபியிட பள்ளி பக்கத்தில், தூரத்தில் இல்லை, பக்கத்து விட்டு பள்ளி, அந்த பள்ளிக்கு போகக்குள்ளேயும் முத்தம் கொடுத்து விட்டு போவார்கள். ஹதீஸ்ல வந்த தப்படியே சொல்லுகிறேன், திருமிதியினுடைய ரிவாயத்து, அபுதாவுதர் ரிவாயத்து, நசாயிட ரிவாயத்து, பினமாஜாவுடைய ரிவாயத்து, அதுல சொல்றாங்க வலங்கிய தவல்லா, மறுவ திருப்பி எதுவும் செய்யல. சுபஹான், உலமாக்களத்தில் இதே சட்டம் என்னன்றத ஃபிக்ஹுடைய சட்டத்தை உலமாக்களை அணுகி கேட்டுக்கொண்டோம், நீங்க படித்திருக்கிறீங்க. சுபஹான், அன்புக்குரிய நண்பர்களை சகோதரர்கள், இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த ஒரு நடைமுறை. வீட்டுக்குள்ள எப்படி வாழ்வோம், தன்னை அழகுபடுத்திக் கொள்வது, இது ஒரு இபாதத்து, இது ஒரு இபாதத்து. மனைவி அழகாக இருக்கோணம் என்று எதிர்பார்ப்பது போன்று கணவனுக்கு, மனைவிக்கு முன்னால் கணவனும் அழகாக இருக்க முயற்சிக்க வேண்டும், முனைய வேண்டும். இது கட்டாயம், வயசு போகல, பிரச்சனை இல்லை. இது குர்ஆனுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி. நான் நேற்று கூட ஞாபகப்படுத்தினேன், பெண்களுக்கு மாதாந்தம் வரக்கூடிய மாத விழாய், இந்த ஒரு காலத்தில் வரக்கூடிய சோர்வு, டயர்ட், இது வயசு போக போக கூடுதலாக இருக்கும், அதே பல வகையான பிரச்சனைகளை அவருடைய சிஸ்டத்தில் ஏற்படுத்தும். இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்லுவதாக இருந்தால், குழந்தை பாக்கியம் குறைய குறைய, முந்தின காலங்களில் வீடுகளில் குழந்தைகளும் கூட, வீடுகளில் குழந்தைகளும் கூட, அப்ப அதனுடைய அதுக்கு தேவையான ஏற்பாடுகள், முன்னேற்பாடுகள் எல்லாம் நடக்கும். 10-8 பிள்ளைகள் வீடுகளுக்குள்ள, அந்த வீட்டில் அந்த பெண்ணுக்கு ஒரு தொடர்ச்சியாக வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். சமைக்கோணம், வீட்டில் ஹெல்ப்புக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, வீட்டில் இருக்கிற சிஸ்டம் எப்படி சொன்னா, கடையில் பொருட்களை வாங்கறதுக்கு ஒன்றும் இருக்காது, கோழி கூட வீட்டில் வளர்த்து நாட்டுக்கோழி என்று சொல்லி அந்த கோழியைத்தான் அறுத்து சாப்பிடணும், பிலாக்கா தான் அதிகமான இடங்களில் சாப்பாடாக இருக்கும், நாட்டுக்கறிகள் தான் சாப்பாடு, ரெடிமேடாக வாங்கி ஹோட்டலில் வாங்கி சாப்பிடுறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஒரு 15-10 வருடங்களுக்கு முன்னால் இந்த கலாச்சாரமே நாடு இந்த நாட்டில் இருந்தது எந்த அளவு என்று உங்களுக்கு தெரியும். இப்ப எல்லாம் மாறிக்கொண்டு போகுது, சிஸ்டம் மாறிக்குது, அந்த சிஸ்டம் மாறினத்தினால நோயும் கூட, நோயும் கூட. அதில் பெண்கள், பெண் சமூகம், அல்லாஹ் மன்னிக்கோணம், உளவியல் ரீதியாக மென்டலி, நான் ஆரம்பத்தில் சொன்னது போல வீட்டுக்குள்ள அந்த அரவணைப்பு, பாராட்டு, அப்ரிசியேஷன், பிரச்சனைகளை பேசும்பொழுது கேட்கறது கொத்தர் இல்லாதது, என்ன உள்ளத்தில் உள்ள சுமை, அதை கொட்டோடும் யார்கிட்டையாவது, எல்லாத்தையும் ரோட்ல சொல்லாது, கணவன்கிட்ட தான் சொல்லுவோம், அவரதை கேட்கறதுக்கு ஆயத்தவில்லை. இப்ப என்ன செய்யுது? சுபஹானல்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, அதனால்தான் மாதவிடாய் காலத்தில் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருப்பார்கள் தன்னுடைய மனைவியோடு, இதுவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்னை ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, குந்து அஷ்ரப் வ அன ஹாயிர், நான் மாதவிடாய் பெண்ணாக இருக்கும் பொழுது நான் டீ குடிப்பேன், பால் குடிப்பேன், ஏதோ குடிப்பேன், என்ன இருந்துச்சா குடிக்கிறது. அதுக்காக வேண்டி என்ன குடிச்சாங்க தேடிப்போய் அதை தேடவானோம், இருக்கிறத குடிக்கும். சாப்பிடணும் என்பதுதான் மார்க்கம், பசி வந்தா சாப்பிடணும். சாப்பாட்டில் ரெண்டு விஷயம் கட்டாயம் பேரணும், ஒன்றே ஹலாலாக இருக்கணும், ரெண்டாவது ஆரோக்கியமானதாக இருக்கணும். எல்லா ஹலாலும் ஆரோக்கியமானதல்ல, எல்லா ஹலாலும் ஆரோக்கியமானதல்ல, எல்லா ஆரோக்கியமானதும் ஹலாலும் அல்ல. உதாரணமாக வச்சுக்கோங்க, ஆட்டிறைச்சி ஹலால், மாஷாஅல்லாஹ் நல்ல ஃப்ரெஷ், நான் தான் அறுத்தேன், லா இலாஹ அல்லாஹ் அக்பர் சொல்லி அறுத்திருக்கிறேன், பிஸ்மில்லாஹ் சொல்லி அறுத்திருக்கிறேன், எந்த இதுவும் இல்லை. ஆனா பச்சிலன் பாலகனுக்கு ஆரோக்கியமானதல்ல, அது ஹலால் என்பதின் காரணமாக அந்த குழந்தைக்கு அது ஆரோக்கியமானதல்ல. அந்த குழந்தை கதை கொடுக்கே நம்மளுக்கு, அந்த குழந்தைக்கு அதை கொடுக்கேதா. எல்லா ஹலாலான சாப்பாடும் எல்லாருக்கும் ஆரோக்கியமானதல்ல, பால் ஆரோக்கியமானது சாப்பாடு, சின்ன பிள்ளைக்கு பிறந்த பிள்ளைக்கு பால் ஆரோக்கியமான சாப்பாடு, அந்த பால் எல்லா காலத்திலும் ஹலாலாக இருந்தாலும் அஞ்சு வயசுக்கு பிறகு பத்து வருடங்களுக்கு பிறகு பாலால வாழ இல்லாது. எனவே வாழ்க்கையில ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, எதை குடிச்சோனும் எதை சாப்பிடணும். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் பிறந்தார்கள், மதீனாவில் வளர்ந்தார்கள், அந்த ஊரில் இருந்த சாப்பாட்டை சாப்பிட்டாங்க, அந்த ஊரில் இருந்த சாப்பாட்டை சாப்பிட்டாங்க. பெரு அதே மாதிரிதான் உடுப்பும், உடுப்பும் அவுரத்தை மறைச்சோணும், அவுரத்தை மறைப்பது. ஆண்களுக்கு வேற அவுரத்து, பெண்களுக்கு வேற அவுரத்து. ஆண்களும் அவுரத்தை மறைச்சு உடுக்கணும், பெண்களும் அவுரத்தை மறைச்சு உடுக்கணும். ரெண்டாவது அழகா இருக்கணும், உடுப்புண்டா ஒரு மனிதனை அழகுபடுத்தக்கூடியதான் உடுப்பு. உடுத்தா உடுத்தா உள்ளுக்குள்ளது விளங்கக்கூடாது, உள்ளுக்குள்ளதை மறைக்கணும். இன்றைக்கு அப்படி அல்ல, உடுத்து உடுக்காதது போல, அப்படி அது உடுப்பு அல்ல. எனவே உடுக்கிற என்று சொல்லும் பொழுது இப்படித்தான் உடுக்கணும் என்று ஆறு நிபந்தனைகள் இருக்கிறது. அந்த ஆறு நிபந்தனைகளும் அந்த உடுப்புல பூர்த்தியாகும். இப்ப எதை உடுக்கோணும், எது உடுக்கோணும் என்று கேட்டா, உங்களோட ஊர்ல கிளைமேட், நீங்க இப்ப உதாரணமாக ஒரு விண்டர் இருக்கிற ஊருக்கு போனா மைனஸ்ல இருக்கும் விண்டர், விண்டர் மைனஸ் பிப்டி மைனஸ் டுவெண்ட்டிக்கு போயிட்டு இருக்கு. உங்களோட ஊர்ல இருக்கிற டீப் ஃப்ரீசரை விடவும் அந்த ஊர்ல ஊரே கூல். இப்ப நீங்க என்ன உடுக்கணும், இப்ப நீங்க என்ன உடுக்கணும், கிளைமேட்டுக்கு ஏற்ப உடுப்பு மாறும், கலாச்சாரத்துக்கு ஏற்ப உடுப்பு மாறும், ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு வகையான உடுப்பு. உடுப்புல இதுதான் சுண்ணத்து, இப்படித்தான் உடுக்கணும் என்றது இல்லை. ஆனா உடுப்புல பேடப்பட வேண்டிய அடிப்படையான நிபந்தனைகள், அவுரத்து மறைக்கப்பட வேண்டும். பெண்களுடைய அவுரத்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது, ஆண்களுடைய அவுரத்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதுக்குரிய உடுப்பு தான் கணவன் மனைவிக்கு வாங்கி கொடுக்கவும் வேண்டும். இவைகள் எல்லாம் கவனத்தில் கொள்ளுங்கள். அப்ப சொல்றாங்க, அன்னை ஆயிஷா ஸித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா, நான் மாதவிடாய் காலத்தில் இருப்பேன், அந்த நேரத்தில் நான் குடிப்பேன், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு பக்கத்தில் இருப்பாங்க. சும்மா அதற்கு பிறகு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை எடுத்து என்னிடத்தில் வாங்கி எடுப்பாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அந்த கோப்பையை வாங்கி எடுத்து ஃபயதஉ ஃபாஹு அலா மௌதிஇ ஃபியா, ஏண்ட வாய் எந்த இடத்துல பட்டிச்சுதோ அதே இடத்துல வாய் வச்சு குடிப்பாங்க. நீ மாதவிடாயுடைய காலத்தில் இருந்தாலும் நான் உன்னை தூரமாக்க இல்லைம்மா, கிட்டத்தான் இருக்கிறேன், உன்னோடே தான் இருக்கிறேன். அதுக்கப்புறம் சொல்றாங்க, ஒரு இறைச்சி முள்ளு சாப்பிடுவேன், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் சாப்பிட்டுட்டு வச்ச அந்த முள்ளை எடுத்து அவர்கள் மீண்டும் சாப்பிடுவார்கள். இது ஹதீஸ், முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நான் அந்த நேரத்திலேயே மாதவிடாய் பெண்ணாக இருந்திருக்கிறேன். இத நான் இந்த ஹதீஸை படித்தது ஃபிக்ஹுடைய மசாலாக்களை விளங்குறதுக்குத்தான் படித்தோம். இது ஒரு உளவியல் சார்ந்த ஹதீஸ், இது உளவியலுடைய சம்பந்தப்பட்ட ஹதீஸ். குடும்ப வாழ்க்கையினுடைய பொண்ணை உருவாக்குறதுக்கு சொல்லித்தந்த பாடம் இதெல்லாம். ஒரு பத்து நாளைக்கு மனைவிக்கு மாதவிடாய் வந்திருக்கு, அவ மென்சஸ் இருக்கலாம், கணவனுடைய மென்டலிட்டி எப்படி இருக்கும்? எங்களோட மார்க்கம் மிகவும் அழகான முறையில் எங்களுக்கு பதிவு செய்திருக்கு. அன்னை ஆயிஷா சொல்றாங்க ரழியல்லாஹு தஆலா அன்ஹா, கான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யத்தஷவ்வகு மினஸ் ஸுவாக், தன் மிஸ்வாக்கால மிஸ்வாக் செய்வாங்க. கணவனுக்கு வேற பிரஷ், மனைவிக்கு வேற பிரஷ், பிரச்சனை இல்லை, முறக்கி பிரச்சனை இல்லை. ஆனா கணவனுடைய பிரஷால மனைவி பிரஷ் பண்ணி நின்றோம், மனைவிட பிரஷால கணவன் பிரஷ் பண்ணி நின்றும் எந்த குத்தமும் இல்லை. சுபஹானல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை செய்து காட்டினார்கள். சொல்றாங்க அன்னை ஆயிஷா ஜெயத்தா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணப்படுக்கையில் இருக்கிறாங்க, கடைசி காலகட்டம், சக்ராத், வாய் காஞ்சிருக்குது, வாய் காஞ்சிருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ கேட்கிறாங்க. ஏன்னா நான் அப்துல் ரஹ்மான் வந்தார் வீட்டுக்கு, காதுல மிஸ்வாக் இருக்குது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஸ்வாக்க பார்க்கிறாங்க. அன்னை ஆயிஷா ஜெயத்தா ரழியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நான் அந்த மிஸ்வாக்கு எடுத்து என் வாயில போட்டு நல்லா நலச்சேன், அந்த இதால மிஸ்வாக்கு செஞ்சுட்டேன். கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் உள்ள உறவு, சுபஹானல்லாஹ், இந்த உறவு நிக்காக முடிச்சோடனே மட்டுமல்ல, இது எப்ப கபருக்கு போறதுக்கு முந்தி நன்று, உலக வாழ்க்கையை முடித்துக் கொள்ளும் பொழுது. இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டித்தந்த குடும்ப உறவு. இன்னும் ஒரு ஹதீஸ் சொல்றாங்க, அன்னை ரழியல்லாஹு தஆலா அன்ஹா, நான் மாதவிடாய் பெண்ணாக இருப்பேன், ஒரு வகையான சோகம் நிறைந்த காலம், ஒரு வகையான ஒரு உணர்வுகள் நிறைந்த காலம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற துணையில சாய்ந்து கொண்டு குர்ஆன் ஓதுவார்கள், என்னுடைய துணையில சாய்ந்து கொண்டு குர்ஆன் ஓதுவார்கள். ஒரு நாள் இன்னும் ஒரு ஹதீஸ் எங்களுக்கு பிரபல்யமான ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தத்துக்கு போயிருக்கிறாங்க, அன்னை ஆயிஷா ஜெயத்தா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய கழுத்தில் இருந்த மாலை காணாமல் போய்விட்டது, அந்த செயின் காணாமல் போய்விட்டது. இதை தேடி ஒரு கூட்டம் சஹாபாக்கள் போயிருக்கிறாங்க, அதனால அந்த பிரயாணம் அந்த பயணம் டிலே ஆகுது, அந்த பிரயாணம் டிலே ஆகுது. அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா நேரே வந்தாங்க, இங்க ஆயிஷா ஜெயத்தா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய டென்ட்டுக்கு வந்தாங்க, இடத்துக்கு கூடாரத்துக்கு வந்து பார்த்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் ஆயிஷா ஸித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய மடியில தலையை வைத்து உறங்கிக் கொண்டிருக்கிறாங்க. வந்து பார்த்தாங்க, அபூபக்கர் ஸித்திக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு வந்து மகளுக்கு குத்தினாங்க, ஒன்னால தான் இல்லாம ஒன்னொரு மாலையால முழு படையும் போக வேண்டிய நேரத்துக்கு புகாம, இப்ப ஒரு செய்ய தண்ணி இல்லை, இப்ப என்ன பெரிய ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்லி அன்னை ஆயிஷா சொல்றாங்க, ரழியல்லாஹு தஆலா அன்ஹு மாப்ப எனக்கு குத்துறா, அவருடைய கையால ஏண்ட முதுகுல, ஆனா நான் அசையாம இருந்தேன், ஏண்டா நான் அசைஞ்சா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழித்து விடுவார்கள், வரஸுஹு ஃபி ஃபஹ்ரி, அவருடைய தலை ஏண்ட தொடையில ஏண்ட மடியில இருக்கு. இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மனைவியோட வைத்துக் கொண்டிருந்த பாசம், அன்பு, இரக்கம், புரிந்துணர்வு. இன்னும் அடுத்து சொல்றாங்க, அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சில சந்தர்ப்பங்கள்ல கான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யத்தகிஉ ஃபி ஹிஜ்ரி, இந்த மடியில் அப்படியே சாய்ந்து கொண்டு, வஅனஹா இன்னார் மாதவிடாய் பெண்ணாக இருப்பேன், சும்மா யக்ரஉல் குர்ஆன், அவங்க குர்ஆன் ஓதிக் கொண்டு இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு குடும்ப வாழ்க்கையைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு அறிமுகப்படுத்தினார். எனவே இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் குடும்பத்தை எப்படி அரவணைத்தார்கள், வழிநடாத்தினார்கள், எப்படி உணர்வுகளை மதித்தார்கள், எப்படி பாராட்டினார்கள், எப்படி நேரம் கொடுத்தார்கள். நான் நேற்று கூட சொன்னேன், மனைவியை மட்டும் பாராட்ட இல்லை, மனைவியுடைய குடும்பத்தையும் பாராட்டினார்கள். இந்த குடும்பம் யார், என் மனைவியுடைய பரம்பரையா எல்லாரும் முஸ்லீம்கள் அல்ல, எல்லாரும் முஸ்லீம்கள் அல்ல. சஃபியாவின் தொகையை ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய குடும்பம் முஸ்லீம்கள் அல்ல. ஒரு பெண்மணியை பார்க்கறதுக்கு மாப்பா வந்த சந்தர்ப்பத்தில் நபியினுடைய மனைவி, நான் பேரை மறந்துட்டேன், நபியினுடைய மனைவி ஸல்லல்லாஹுடைய மனைவி மனைவியாக இருக்கிறாங்க, அவங்களோட மாப்பா வந்திருக்கிறாங்க யார பார்க்கறதுக்கு, அபு சுஃபியான் வந்திருக்கிறாரே மகளை பார்க்கறதுக்கு. மாப்பா வீட்டுக்குள்ள வந்ததுமே மகள் செஞ்ச வேலை தெரியுமா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்றதுக்கு இருந்த இடத்தை அந்த சீட்டை மடித்து வச்சுட்டாங்க. இதில் உட்கார இடம் உங்களுக்கு என்று சொல்லு, இதில் நீங்க உட்கார்றதுக்கு தகுதி இல்லை. அப்படியெல்லாம் இருந்துச்சு. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்தார்கள், பாராட்டினார்கள். ஆயிஷா சித்திக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய தகப்பனார் அபூபக்கர் சித்திக்கை பாராட்டினார்கள். எனவே எங்களுடைய மனைவி என்று எங்களிடத்திலும் இருக்கக்கூடியவர்கள் வெறுமனே வானத்தால் வந்தவர்கள் அல்ல, ஏதோ ஒரு என்விரான்மெண்ட்ல சூழல்ல வளர்ந்து வளர்க்கப்பட்டு எங்களுக்காக வேண்டி வளர்க்கப்பட்டு எங்களுடைய வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டவர்கள். எனவே அவர்களை பாராட்டுவது போன்று அவர்களுக்கு பின்னால் இருந்தவர்களும் பாராட்டப்பட வேண்டியவர்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அழகாக உணர்த்தினார்கள். நீங்கெல்லாம் படித்திருப்பீர்கள் ரியாலு சாலிஹின் ஒரு ஹதீஸ், பள்ளி வாயில்களில் வாசிக்கப்படும், பள்ளி வாயில்களில் வாசிக்கப்படும். நான் அன்பாக சொல்லுகின்றேன், யாரு வாசித்தாலும் சரி, அது ஒரு ஜமாஅத்துக்குரிய கிதாப் அல்ல. ஜமாத் என்று சொல்லும் பொழுது இந்த ஜமாத் ஒரு 100 வருடங்களுக்கு முன்னால அறிமுகமான ஒரு ஜமாத்து. ஆனா அந்த கிதாப் எழுதப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட 800 ஆண்டுகளுக்கு முன்னால. ரியாதுஸ்ஸாலிஹீன் எல்லா வீடுகளிலையும் இருக்க வேண்டிய, எல்லா வீடுகளிலையும் படிக்கப்பட வேண்டிய, எல்லா வீடுகளிலையும் விளக்கமாக படிக்கணும் என்ற அந்த ரியாது சாலிஹீன் என்ற ஹதீஸ் கிரந்தத்தை நாங்க சும்மா அதனுடைய மத்தன வாசிக்கிறோம். ஆனா அதுக்கு எழுதப்பட்டிருக்கிற சரகுகள் இருக்குதே, அதுக்கு எழுதப்பட்டிருக்கிற சரஹ் இன்டர்பிரிட்டேஷன் விளக்கம் அது வேற, அது வேற. அந்த உலமாக்கள் அதுக்கு அவ்வளவெல்லாம் விளக்கம் எழுதி இருக்கக்கூடிய அந்த ஹதீஸை நான் சும்மா வாசித்துட்டு போனதற்கு அது எனக்கு சோறு போட மாட்டாது, அதுல எனக்கு ரியல் விளக்கம் கிடைக்க மாட்டான். அதனால மிக அன்பாக சொல்லுகின்றேன், குறிப்பாக பள்ளி வாசல்களில் இருக்கக்கூடிய இமாம்களுக்கு சொல்லுகின்றேன், அதை நீங்க ஒரு தொழுகைக்கு பிறகு வாசிக்கணும், ஆயத்தம் செய்து வாசிக்கணும். இதில் இருக்கிறது என்ன, பக்கத்து வீட்டுக்காரருக்கு செலுத்த வேண்டிய கடமைகள் பற்றி பேசக்கூடிய ஹதீஸ், வாப்பட பொருத்தத்தை பற்றி பேசக்கூடிய ஹதீஸ். அது வெறுமனை வார்த்தைகளாக அல்லாஹுடைய பொருத்தம் வாப்பட பொருத்தத்தில் தான் இருக்குன்னு சொன்னா அது விளங்காது, அது விளங்கிக்கொள்ள மாட்டாங்க. இல்ல அது விளங்குற எப்படி விளங்கப்படுத்துறோம் சொல்றோம், கண்ணுக்கு தென்படக்கூடிய வாப்பா உபகாரி தான் வாப்பா, கண்ணுக்கு தென்படக்கூடிய உபகாரி தான் வாப்பா, அவருடைய பொருத்தத்தையே என்னால பெற்றுக்கொள்ள இயலாவிட்டா கண்ணுக்கு தென்படாத எனக்கு புலன்படாத அந்த ரப்புடைய பொருத்தத்தை நான் எப்படி பெற்றுக்கொள்வேன், எனக்கு முன்னுக்குள்ளவனுக்கே ஜஸாகல்லாஹ் ஹைர் சொல்றதுக்கு எனக்கு வாய் வருதில்லை, எனக்கு முன்னுக்குள்ளவனையே பாராட்டுறதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு அல்லாஹ் மேலான கூலி தரட்டனுக்கு இப்படி எல்லாம் செஞ்சீங்க என்று சொல்லி அவன வாப்பவை பாராட்டுறதுக்கே வாய் வராதவனுக்கு அல்லாஹ பாராட்ட வாய் வருமா? சமூகம் விளங்குற மொழியில பேசுங்க, சமூகம் விளங்குற மொழியில அதை விளங்கப்படுத்துவோம். பள்ளி வாசல்கள் அது வாசிக்கப்பட்டால் அன்பாக சொல்லுகின்றேன், உலமாக்கள் தான் வாசிக்கணும், உலமாக்கள் தான் வாசிக்கணும். அதுல யாரும் ஹியானத்து செய்ய வேண்டாம், உலமாக்களும் சும்மா வாசிக்கவாங்க, முத்தாலா செய்து அதை படிச்சு 10 நிமிடம் வாசிக்கிறீங்களா, குறைஞ்சது 1 மணித்தியாலம் நீங்க ஆயத்தமாகும். பல கிரந்தங்களை வாசிக்கோணும், பல நடைமுறை சம்பவங்கள் ஒன்று சேர்க்கணும், பல நிகழ்வுகளை ஒன்று திரட்டணும், திரட்டி அதை பிரசன்ட் பண்ணணும். உங்களுடைய 1 மணி நேரம் பல நூறு பேருடைய வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வருவதற்கு காரணமாக விடுகல்ல வாசி முறையாது சாலை. அதுல அந்த ஹதீஸ் ஒரு கிதாபில் ஒரு சம்பவம் ஒரு வரலாறு இருக்கிறது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணப்படுக்கையில் படுத்துக் கொண்டிருக்கும் பொழுது கடைசி நாட்களில், குறிப்பாக கடைசி நாட்களில் ஒவ்வொருத்தரை கூப்பிட்டு ஒவ்வொரு வகையான புத்தி சொன்னார்கள். அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ஒரு புத்தி, ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு வேறொரு ரகசியம், அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹுவோட இன்னொரு ரகசியம். இப்படி யாரு யாருக்கு என்னென்ன சொல்லணுமோ அத்தனை விஷயங்களையும் தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு கூப்பிட்டு சொன்னார். அதுல ஒரு சஹாபி தான் அப்துல்லாஹ் பின் அம்ரு பின் ஆஸ் ரழியல்லாஹு தஆலா அம்ரு பின் ஆஸ் ரழியல்லாஹு தஆலா அவங்கள கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு சொன்னாங்க, ஒரு ரகசியம் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சுப்ஹானல்லாஹ், சொன்னாங்க ஒரு காலம் வரும், நீங்க ஆப்பிரிக்காவுடைய மிஸ்ருக்கு நீங்க போவீங்க, மிஸ்ர் நாட்டை நீங்க நாட்டுக்கு நீங்க போவீங்க, அங்க போனா ஒரு ஊருக்கு போவீங்க, அந்த மிஸ்ர் நாடு என்ற அந்த நாட்டில் ஒரு ஊருக்கு போவீங்க. சுப்ஹானல்லாஹ், மனைவியோட ஊரு, மனைவியோட ஊரு. இன்றைக்கு எங்கட மனைவியோட ஊரை நாங்க பரிகாசம் செய்கிற சமூகமும் இருக்கிறார், ஊரையே பரிகாசம் செய்த அவனுகளா இப்படிப்பட்டவன் தானே. சுபஹானல்லாஹ், இல்ல ஊரையும் ஸல்லல்லாஹு கண்ணியப்படுத்தினார். மரணப்படுக்கை மரணத்துக்கு ஆயத்தமாக கொண்டு சொன்ன வார்த்தைகள் சொன்னாங்க, இந்த ஊருக்கு நீங்க போவீங்க, மிஸ்ரில் மிஸ்ர் நாட்டில் இந்த ஊருக்கு போவீங்க. அந்த ஊருக்கு போனா அந்த ஊர் மக்களுடைய ரொம்ப சாதகமாக நடந்து கொள்வோம், ரொம்ப சாதகமாக. ஹதீஸ படிங்க சொல்லி போட்டு சொன்னாங்க. ஏன் காரணம், இன்ன பீஹா, எனக்கு அந்த ஊர்ல லசிலத்தன் வரஹ்மன், எனக்கு அந்த ஊர்ல ஒரு பந்தமும் இருக்கிறது, ஒரு சொந்தமும் இருக்கிறது. ஒரு சொந்தம், ஒரு பந்தம், ரெண்டும் இருக்கிறது. இந்த ஹதீஸ எழுதிவிட்டு இமாம் நாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கீழுக்கு விளக்கம் எழுதியிருக்கிறாங்க, என்ன சொந்தம் என்ன பந்தம், என்ன சொந்தம் என்ன பந்தம். குடும்ப வாழ்க்கை என்பது வீடு மட்டுமல்ல, குடும்பம், ரெண்டு குடும்பம் ஒருவரை ஒருவர் கண்ணியப்படுத்தி பாராட்டி ஒருவரை ஒருவர் புகழ்ந்து ஒருவர் இன்னவருடைய உணர்வுகளை மதித்து நடக்கும் பொழுதுதான் குடும்ப வாழ்க்கை வாழ்க்கையாக இருக்கும் என்ற தத்துவத்தை ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகளால் சொல்லாமல் வாழ்க்கையினூடாக சொல்லித் தந்திருக்கிறார். எனவே அவைகளை வாழ்க்கையில் எடுத்து முறையாக நடக்கும் பொழுது நல்ல ஒரு பரம்பரையை இந்த பூமிக்கு மேல் விட்டுவிட்டு போக முடியும் என்பது நிச்சயம். அதற்கு ஆயத்தமாகுங்க, அதற்கு ஆயத்தமாகுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அதற்கு தௌஃபீக் செய்ய வேண்டும், சந்தர்ப்பத்தை அமைத்து தர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இன்னும் பல விடயங்கள், இன்னும் பல விடயங்கள். எப்படி கூப்பிட்டாங்க, பேரு சொல்லி கூப்பிடுறது வணக்கம், ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு வணக்கம் இருக்க. எங்க நாட்டில் டவுன் சவுத்துக்கு போனா பேர் சொல்லித்தான் கூப்பிடுவாங்க, மருமகளையும் மருமகனையும் பேர் சொல்லித்தான் கூப்பிடுவாங்க, பிறச்சிங்க கூப்பிட்டுருவோம். ஆனா மத்திய மாகாணத்துக்கு போனா மருமகண்ட பேரை மாமா சொன்னாருண்டா அது குடும்ப பிரிவினைக்கு காரணமாக அமைந்து விடலாம். கண்ணியம் இல்லாம பேசினாரு, மாமா மருமகனை ரெஸ்பெக்ட் பண்ணல. சுபஹானல்லாஹ், ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு கலாச்சாரம் இருக்கு. ஆனாலும் அந்தந்த ரெஸ்பெக்ட் மரியாதை கொடுக்கப்பட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ஸித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவை கூப்பிடும் பொழுது சில கட்டங்கள்ல குமைரான்னு கூப்பிடுவாங்க, யா ஆயிஷ் என்றுவாங்க, ஆயிஷ், ஆயிஷ், யா ஆயிஷ். இதுக்கு அரபுல சொல்றது வந்து தர்ஹீம் என்று சொல்லி, பேரை சுருக்கினா அன்பு கூடும், அன்பு கூடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடுவாங்க, ஜாஃபர் ஜு யா யா ஜாஃப் யா ஜாஃப் சொல்லுவாங்க, ஜாஃபர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு. அப்ப அன்பு கூடும். எங்கட பிள்ளைகளை அப்படி நான் கூப்பிடுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுறது எப்படி கூப்பிடணும், எப்படி பேர் வைக்கணும், இதுகள்ல கூட மக்களை, குடும்பத்தை, மனைவியை, குழந்தைகளை கவர்ந்திருக்கிறார்கள், கவர்ந்து கொண்டார்கள். எனவே இதில் பேசிக்கொண்டு போவதாக இருந்தால் இன்னும் நீண்ட நீண்ட வரலாறுகள், குடும்ப வாழ்க்கையுடன் சம்பந்தப்பட்டவைகளை, சல்லல்லாஹு எப்படி வீட்டுக்குள்ள வீட்டை நடத்தாட்டினார்கள் என்பது சம்பந்தமாக பேச ஏலும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்ய வேண்டும், துணை புரிய வேண்டும். நாளைய தினமும் இன்ஷா அல்லாஹ் இன்னும் கொஞ்சம் இதில் தலையங்கத்தில் இன்னும் இருக்கிறது, அந்த விடயங்களை பகிர்ந்து கொள்வோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலிமாக்களுக்கு போகும்போது எப்படி போவார்கள்? நிக்காஹுக்கு கூப்பிடுறாங்க, வலிமாவுக்கு கூப்பிடுறாங்க, ஸல்லல்லாஹு எப்படி போனார்கள்? தனியே போக இல்லை, சில கட்டங்களில் மறுத்தார்கள். என குடும்பம் இல்லாமல் எனக்கு வரையலான்னு சொல்லி நான் மட்டும் போய் சாப்பிட்டு வரதல்ல, நான் மட்டும் போய் சாப்பிட்டுட்டு வருவதல்ல, சுபஹானல்லாஹ், நான் இந்த மனைவியோட வாரண்டா மட்டும் வாரேன். கேட்டு போனாங்க சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவைகள் எல்லாம் அலையாத வீட்டுக்கு விருந்தாளியாக போகக்கூடாது என்பது ஒரு பக்கம், இந்த தந்தை மனைவியை தனிய வீட்டில் விட்டு நான் போயிட்டு மொத்திட்டு வாரேன் இன்னொரு பக்கம். அப்ப வீட்டில் ஏ சாப்பிடாமல் கடகடையாக சாப்பிடக்கூடியவர்கள் சொல்லுவார்கள். கிழமையில் அஞ்சினால் கடையில், கிழமையில் அஞ்சினால் கடையில், பரிகாசமாகவும் சொல்லுவார்கள். ராவைக்கு என்ன சாப்பாடு என்று சொல்லி 10 மணிக்கு கோல் போட்டு கேட்கிறார். ராவ 10 மணிக்கு மனைவிட்டு கேட்கிற, ராவைக்கு என்ன சாப்பாடு என்று சொல்லி அவ கோபத்தில் சொல்லுவா, என்ன ராவைக்கு நஞ்சி தான் சாப்பாடு வாங்கிக்கொண்டு சொல்லி. இவர் சிரித்து கொண்டு சொல்லுவார், என்ன சொல்லுவார், அப்ப நீங்க அதை குடிச்சிட்டு படுங்கோ நான் சாப்பிட்டு வாரேன் என்று சொல்லி. எங்களோட குடும்ப வாழ்க்கையினுடைய யதார்த்தங்கள் அப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலீமாவுக்கு சொன்னவர், விருந்துக்கு சொன்னவருக்கு சொன்னார், நான் மட்டும்தான் வரமாட்டேன், குடும்பத்துக்கு சொல்லுவார், குடும்பத்தையும் அழைத்துக் கொண்டு தான் போகும். எனவே குடும்பம் என்பது 2nd கிளாஸ் அல்ல, அது ஏண்டது. நான் ஜீவிய காலத்தில் எவ்வளவு ரெஸ்பெக்டாக இந்த குடும்பம் இருக்கணுமோ, இந்த மௌத்துக்கு பிறகும் அதே ரெஸ்பெக்டோட வாழணும் என்பதற்கு வழிகாட்டியவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் அதிலிருந்து கதைப்போம். வாஹு தஆவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.